இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC @SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ மின்னல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஓடாய் நடந்தாலும் அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஓடாய் நடந்தாலும் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம் பிதா
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய செய்திக்காக அவளோடு காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் கோபிப்பதற்கு தாமதிக்கிறார். God is slow to anger. அநேக நேரங்களில் நாம் அனைவருமே கேட்கின்ற ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் துன்மார்க்கர்களை அவர் விட்டு வைத்திருக்கிறார்? ஏன் அவர்கள் மீது தம்முடைய தண்டனையை தேவன் தராமல் இருக்கிறார் என்று கேள்வியை நாம் கேட்பதுண்டு. ஆனால் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவன் தம்முடைய கோபத்தை அவர் தாமதிக்கிறார். அவர் துன்மார்க்கர்கள் மீது மட்டுமல்ல, நம்மீது கூட அநேக நேரங்களில் அவருடைய கோபத்தை தாமதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். யோனாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது யோனா சொன்ன காரியம் இங்கே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். யோனா 3 யோனா 4 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் யோனாவை அங்கே அனுப்புகின்றார். ஆனால் யோனா முதலில் அவர் வந்து செல்லாதபடி அவர் வேறு இடத்திற்கு செல்கின்றார். ஆனால் மீண்டும் தேவன் சொன்ன அந்த நினைவே பட்டணத்துக்கு செல்கிறார். 40 இந்த பட்டணத்தை தேவன் அழித்து விடுவார் என்று சொன்ன மாத்திரத்திலே நாம் 3 பார்க்கலாம், அங்கே இருந்த ஜனங்கள் அவர்கள் மனமாற அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்ற காரியத்தை நாம் அங்கே வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன் 3 வாசிக்கிறேன். யோனா எழுந்து கத்துடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனான். நினைவை 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட போகும் என்று கூறினான். நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்றால் நம் அனைவருக்குமே அது பிரியமாக இருக்கும். ஆனால் இங்கே யோனா தீர்க்கதரிசி இது ஒரு துட்செய்தியாக இருக்கிறது. அதாவது தேவன் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்ற ஒரு செய்தியை அங்கே கொண்டு போகிறார். அங்கே சென்ற யோனா சொல்கிறார், இந்த பட்டணம் இன்னும் 40 தேவன் இதை அழிக்கப் போகிறார் என்று சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் வாசிக்கலாம். 5 அப்பொழுது நினைவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கும் எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் என்றால் அவர்களும் உபவாசித்தார்கள் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே தேவன் இன்னும் 40 இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறாரா என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் மனம் உடைந்தவர்களாக ரட்டுடுத்தி கொண்டவர்களாக அங்கே அவர்கள் உபவாசம் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சிறு குழந்தைகளும் பெண்களும் அனைவருமே இந்த ஒரு முயற்சிக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அங்கே தேவன் அவர்களை விடுவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். 10 நான் வாசிக்கின்றேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இங்கே பார்க்கும் பொழுது தேவன் சொல்லியிருந்தார், 40 நாட்களுக்குள்ளாக உங்களை நான் அழிக்கப் போகிறேன் என்ற ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், தேவனை தேட ஆரம்பித்தார்கள் என்பதை தேவன் பார்த்த மாத்திரத்திலே அந்த காரியத்தை அவர் செய்யாமல் போய்விட்டார். ஆனால் இப்பொழுது யாருக்கு கோபமாக இருக்கிறது என்றால் யோனாவுக்கு கோபமாக இருக்கிறது. 4 முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது, அவன் கடுங்கோபங்கொண்டு. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யாருக்கு இது கவலையாக இருந்ததாம்? யோனாவுக்கு கவலையாக இருந்தது. ஏன் யோனாவுக்கு கவலையாக இருந்தது? அநேக காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் 2 காரணங்களை நாம் என்ன பண்ணலாம் சொன்னா பார்க்கலாம். முதல் காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே யோனா ஏன் கோபமா இருந்தார் என்றால், இந்த நினைவே ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அநேக துன்மார்க்கமான காரியங்களை செய்தார்கள். அதிலும் இந்த அசிரியர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எண்ணற்ற கொடுமைகளை அவர்கள் செய்திருந்தார்கள். ஆகையால் யோனா நினைத்த ஒரு காரியம், இவர்கள் நமக்கு கொடுமையை செய்திருக்கிறார்கள், நமக்கு அநேக கடினமான காரியங்களை செய்திருக்கிறார்கள், ஆகையால் இவர்கள் நிச்சயமாகவே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான், கொலை செய்யப்பட வேண்டியவர்கள்தான் என்று தன்னுடைய இருதயத்திலே அவர் நினைத்திருந்தார். ஆனால் தேவன் திடீர் என்று அவர்களை மன்னித்தது நிமித்தமாக இதை யோனாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், நாமும் இன்று அநேக நேரங்களில் யோனாவைப் போலத்தான் இருக்கிறோம். பிறரை ஆண்டவர் தண்டிக்க வேண்டும், பிறருக்கு ஆண்டவர் உடனடியாக தண்டனை தர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது நாம் ஆண்டவரிடம் எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கிறோம், எத்தனை முறை வேண்டுமானாலும் பாவம் செய்து ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே இன்னொரு நபருக்கு நிகழும் பொழுது, இன்னொரு நபருக்கு தேவன் அதை செய்யும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஏன் அவர்களுக்கு அப்படி நிகழ்ந்தது, ஏன் அப்படி நீர் செய்தீர் என்று நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாகவே நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு கதை இருக்கிறது. 2 நபர்கள் தேவனிடம் ஜெபம் செய்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுங்கள் என்று. உடனே ஆண்டவர் தோன்றி கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. முதல் மனிதன் அவன் கேட்கின்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லதொரு கார் வேண்டும் என்று கேட்கிறான். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் காரை தருகிறார். அவன் கேட்டான் என்று இன்னொரு நபரும் ஆண்டவரிடம் கேட்கிறார், அவர்கள் பக்கத்து வீட்டிலே ஒரு கார் இருக்கிறது, எனக்கு 2 கார் தாரும் என்று கேட்கிறான். இப்படியே ஜபங்கள் நீண்டு கொண்டே போகின்றது. ஒரு கட்டத்தில் அந்த 2வது நபர், நாம் கேட்பதை காட்டிலும் இன்னொரு நபருக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறதே என்று அவன் கடைசியாக எதை கேட்டான் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு 1 கண் போக வேண்டும் என்று கேட்டான். ஏனென்றால் அவனுடைய கண்கள் 2 கண்ணும் போகும் என்று நினைத்தான். ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது அவனுக்கு 2 கண்களும் சென்று விட்டது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று அநேக நேரங்களில் நம்முடைய ஜபம் மிக மோசமான ஜபங்களாக இருக்கிறது. அவர்களுக்கு துன்பம் நிகழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் நினைக்கிற வண்ணமாக தேவன் கோபத்தை வெளிப்படுத்துவது இல்லை. ஏனென்றால் தேவன் கோபிக்கின்றதற்கு தாமதிக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் யோனாவுக்கு அந்த ஒரு காரியம்தான் இருந்தது, தேவன் எப்படி அவர்களை மன்னித்தார் என்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, பிறரை நாம் மன்னிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. மத்தேயு 10:8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், ஆகையால் அதை நீங்கள் பிறருக்கு இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆம், நீங்களும் நானும் அவரிடமிருந்து கிருபையை இலவசமாக பெற்றுக்கொண்டோம், பாவ மன்னிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டோம், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டோம். நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டதை பிறருக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக பிணையாளிகளுக்கு அங்கே சுகத்தை ஆண்டவர் தரக்கூடியதை பார்க்கிறோம், குணமாக்கக்கூடியதை பார்க்கிறோம், சீடர்கள் அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், அதை இலவசமாக பிறருக்கு கொடுங்கள் என்று அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்கள் பெற வேண்டும் என்று விரும்பவில்லையா? அவர்கள் எவ்வளவு பெரிய துன்மார்க்கர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஆண்டவரை விட்டு வழி விலகி வெகு தூரம் சென்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னும் அவர்களை நேசிக்கிறார், அவர்கள் மீது அன்பு காண்பிக்கின்றார், அவர்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது காரணம், ஏன் யோனா தேவன் மேல் கோபப்பட்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சித்துக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமான மன உருக்கமான நீடிய சாந்தமுள்ள மிகுந்த கிருபை உள்ள தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தெய்வன் என்று நான் அறிவேன். இங்கே பார்க்கும் பொழுது யோனா ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன என்று பார்க்கும் பொழுது, நீர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன், உருக்கமுள்ள தேவன் என்று, நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நீர் கோபிக்கிறதுக்கு தாமதிக்கிறீர் என்று இங்கே யோனா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தவறு மேல் தவறு செய்தும், பாவத்தின் மேல் பாவம் செய்தும் அவர் இன்னும் உங்களை தண்டியாமல் இருக்கிறார் என்றால், அதற்கு ஒரே காரணம், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று, நீங்கள் அவரை நோக்கி பின்பற்ற வேண்டும் என்று, அவரோடு கூட நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை அவர் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்று நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன என்றால், சரி, நான் அவர்களை நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன், அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்மையாக நடக்கட்டும், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்திருக்கிறார்களே, கொடுமை செய்திருக்கிறார்களே, அவர்கள் எப்பொழுது தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொள்வது, அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமே என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் ரோமர் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரிய காரியம், நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன், ரோமர் 12 அதிகாரம் 19 வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடங்கொடுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்கக்கூடிய காரியம் என்னுடையது, நான் அதை செய்வேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்றால், யாரையும் பழி வாங்க வேண்டாம், யாரையும் துன்பப்படுத்த வேண்டாம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் உங்களிடம் வந்து அந்த மனிதன் உனக்கு துன்பம் செய்கிறானா, அந்த மனிதன் உனக்கு இடையூறலாக இருக்கிறானா, அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய், உனக்கு அந்த வல்லமையை நான் தருகிறேன் என்று ஒருவேளை ஆண்டவர் நம்மிடம் சொல்லிவிட்டார் என்றால், நாம் என்ன செய்வோம், நாம் என்ன அவனுக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதையெல்லாம் சொல்லிவிடுவோம். அவனுடைய குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது, அல்லது அவனிடம் இருந்த ஆஸ்தியெல்லாம் சென்று விட வேண்டும், அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு கொடிய வியாதி வர வேண்டும் என்று நம்மிடம் உள்ள மனதில் உள்ள அனைத்து காரியத்தையும் அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால், அவர் உடனடியாக கோபப்படுவாரா, அல்லது சற்று நேரம் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா? நிச்சயமாகவே தேவன் அந்த மனிதனுக்கு வாய்ப்பு கொடுப்பார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அதே நேரத்தில் அவர் அன்புள்ள தேவனாகவும் இருக்கிறார். ஆகையால் அன்புள்ள தேவன் அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார், நீதியுள்ள தேவன் அதே நேரத்தில் அவன் மனம் மாறாத பட்சத்தில் அவனுக்கு தண்டனையும் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த மனிதனுடைய ரட்சிப்பு எப்படி என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவன் என்ன செய்வான் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும். அவன் எந்த சூழ்நிலையிலே மாறுவான், எந்த சூழ்நிலையிலே எந்த சம்பவத்திலே அவன் மாறுவான் என்று ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார், ஆண்டவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று தேவன் நம்மிடம் கேட்பதெல்லாம், நீங்கள் பழி வாங்கக்கூடாது, அதை நான் பார்த்து கொள்வேன், அந்த காரியத்தை நான் செய்வேன், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ தீமையிலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை, இந்த உலகத்தை நாம் நன்மையினாலே வெல்ல வேண்டும். அப்படி என்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு ஆசிரியர் இவனமாக சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருக்கிறார், தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், அவருடைய குணம் அன்பாக இருக்கிறது, அவருடைய எல்லா காரியமும் அன்பாக இருக்கிறது, ஆனால் பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற பட்சத்தில் பாவத்தின் விளைவுகள் அதிகமாக இருக்கிறதுனால் அவர் கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதை ஆண்டவர் சொல்கிறார். அவர் கோபப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பொழுது நிகழும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவருடைய மூன்றாவது வருகையிலே தீமையானது முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்படும். அப்பொழுது ஆண்டவர் கோபப்படக்கூடிய அவசியம் ஏற்படாது. ஆண்டவர் கோபப்படவே மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள், இன்று தீமையின் விளைவுகள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்தில் என்னென்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகையால் தேவன் அவ்வப்போது பாவத்துக்கு தக்கதான ஒரு தண்டனை கொடுக்கின்ற தேவனாக இருந்தாலும் அதே நேரத்தில் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார், நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சாத்தானுக்கும் அவன் தேவ தூதர்களுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டதுதான் நரகம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நரகத்துக்கு நம்மை ஆண்டவர் சிருஷ்டிக்கப்படவில்லை. நீங்களும் நானும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று நாம் சாத்தானோடு, அவனுடைய கூட்டத்தோடு, அவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாமும் கூட அந்த நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவ அன்பை குறித்து ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனும் எவ்வளவு தூரம் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்புள்ள தேவனாக அவர் இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், நம்மை நடத்தக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 103 நாம் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உறக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டீரார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் கோபிக்கிறதுக்கு
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்,
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை
கூட இணைந்திருங்கள்.
வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.